புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூலை 15 தேதியான இன்று பெருந்தலைவர் கருப்புக்காந்தி கல்விக்கண் திறந்தவர் என்று அனைவராலும் போற்றப்படும் கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மா மல்லிகா அவர்கள் வழங்கவிருக்கும் கர்மவீரர் காமராஜரின் பணிகளும் தொண்டுகளும் பற்றி தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஜூலை 15 தேதியும் நம்ம காமராஜருடைய பிறந்த நாள கல்வி வளர்ச்சி நாளா நம்ம சிறப்பா கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தினத்துல உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில அம்மா உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்கம்மா.
நல்லதப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் மா மல்லிகா, தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொண்டைமான் விடுதி, புதுக்கோட்டை மாவட்டம். நான் கல்விக்காக என்னுடைய பணி 29 ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று கல்வி வளர்ச்சி நாளை குறித்து என்னிடம் நேர்காணல் செய்யும் தங்களுக்கு பண்பலைக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அம்மா, இன்னைக்கு நம்ம தமிழகம் முழுவதும் இந்த கல்வி வளர்ச்சி தினத்தை சிறப்பா கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த கல்வி வளர்ச்சி தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்கம்மா இருக்கு?
கல்வி வளர்ச்சி தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஏன் இந்த கல்வி வளர்ச்சி தினம் கொண்டாடுறாங்க, யாருக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் இதனுடைய நோக்கம் என்னவென்று தெரியும். கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றி அனைவருக்குமே தெரியும். இவர் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக பயணித்தவர். இவருடைய பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 15 நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது. தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது, கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஏன் இதை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்றால், கர்ம வீரர் என்றும் படிக்காத மேதை என்றும் அனைவராலும் போற்றப்பட்டவர், வேலை பங்காளர் என்றும் அழைக்கப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது கல்விக்காகவும், அதாவது குறிப்பாக ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே கல்விக்காக அதிக பணம் செலவு செய்திருக்கின்றார். கல்விக்காக தன்னுடைய நேரத்தை செலவு செய்திருக்கின்றார். மாணவர்களுடன் இணைந்து பயணித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் கல்வி வளர்ச்சி நாளிலே இங்கே நினைவு கூறுவது பெரும் பங்கு உடையதாக இருக்கின்றது. அதாவது நிறைய திட்டங்கள், கல்வி ஏழை மாணவர்களுக்கு கல்வி திட்டம், அதன் பிறகு அந்த மாணவர்களுக்கு உணவு இல்லாமல் பள்ளிக்கு செல்லுகின்ற நிலை ஏற்பட்டிருந்த பொழுது அந்த மதிய உணவு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்த பெருமை, மேலும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒரே சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உயர்வு தாழ்வு கருதப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சீருடை திட்டம், இவற்றையெல்லாம் கொண்டு வந்தவர் நமது கர்ம வீரர் காமராஜர். எனவே இந்த கல்வி வளர்ச்சி நாளிலே அவருடைய திட்டங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும், மாணவர்களிடமும் இன்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஆமா, இப்ப கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி கல்வி வளர்ச்சி தினம் அவருடைய பிறந்த நாளான இன்று கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காமராஜர் அவர் யாரு? இன்னைக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு அவரை பத்தின ஒரு அறிவு நிச்சயமா ஒரு தேவை. அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில காமராஜர் அப்படின்னா அவர் யாரு, அவர் எங்க பிறந்தாரு, அவரை பத்தின ஒரு அறிமுகத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா. காமராஜர் அப்படின்னு நாம இன்னைக்கு எல்லோராலும் சொல்லக்கூடிய ஒருவர் விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக 1903 ஆண்டு ஜூலை 15 நாள் இவர் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்னவாக இருக்கும் என்றால் காமாட்சி என்பதுதான் இவர் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர். இவருடைய தாய் இவரை ராசா என செல்லமாக அழைப்பது உண்டு. இந்த ராசாவும் காமாட்சி என் பெயரும் பிற்காலத்தில் காமராசர் என்று அனைவராலும் அறிந்து கொள்ளக்கூடிய அனைவராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த பெயராக மாறி இருக்கிறது. இதற்கு முழு காரணம் இவருடைய பெற்றோர்கள். காமராசர் என்ற பெயருக்கு காமாட்சியும் ராசாவும் இணைந்து இறுதியில் காமராசர் என்ற பெயரோடு வளம் வந்து வரலாற்றில் இடம் பிடித்து மக்களின் மனதிலும் இடம் பிடித்து இன்று நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். அந்த வகையில் சிறப்பு பெயராக அமைந்தது. இவருடைய குடும்பம் மிக ஒரு ஏழ்மையான குடும்பம். அப்படி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்த இவர் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது இவருடைய தந்தையார் இறந்து விட்டதன் காரணமாக இவருடைய தாய் மாமரின் இல்லத்திலே வளர்ந்து வந்தார். அவர் வைத்திருந்த ஒரு கடையிலே அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இவர் அதிகம் படிக்கவில்லை. இவருடைய படிப்பு என்பது குறைந்த காலமாக இருந்தது. 8வது வகுப்பு வரைதான் இவர் படித்திருந்தார். ஆனால் பல பட்டங்கள் படித்து பெற்ற அறிவு இவரிடம் இருந்தது, நிரம்ப இருந்தது. அந்த வகையில் இவர் தன்னுடைய அனுபவ அறிவை நிரம்ப பெற்றவர். இவர் அந்த கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வருகின்ற அந்த சாலையில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சம்பந்தமாக காந்தியடிகளுடைய அந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் எல்லாம் இவர் ஆர்வமாக பங்கு கொண்டு அவருடைய செயலையும் பங்கையும் ஆற்றி இருக்கின்றார். படிக்காத மேதை என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட காமராஜர் பல பட்ட அறிவுகளால் சிறந்து விளங்கியவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகும்.
ஆமா, இப்ப இந்த காமராசர் பிறந்து இளமை காலத்துல நிறைய பணிகளை செஞ்சிருக்காரு. அவர் அரசியல்ல எப்படி தன்னுடைய பங்களிப்பை ஆற்றினாரு, அரசியலுக்கு போகிறதுக்கு அவருக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நல்லது. நான் இப்ப சொன்ன அரசியல்ல வந்து இவர் எப்படி ஈடுபட்டார் அப்படின்னா, இவருடைய படிப்பு ஏழ்மையின் காரணமாக தொடர்ந்து கல்வி கற்க முடியவில்லை. அப்படி கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இவர் அந்த கடையில் இருக்கின்ற பொழுது அந்த சாலைகளில் அந்த விடுதலைக்காக போர்க்கொடி தூக்கிக் கொண்டும் குரல்கள் எழுத்துக் கொண்டும் சென்றவர்களை பார்க்கின்றார். காந்தியர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் அங்கே அவருடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டங்களை எல்லாம் பார்க்கின்றார். இவர் ஆர்வத்தின் காரணமாக அந்த கடையில் இருந்து அப்படியே அந்த கூட்டங்களுக்கு சென்று விடுவார். அந்த அப்படியே தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்கு சென்று அங்கே காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து நிறைய காலங்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதிக அளவிலே சிறையில் தான் இவர் தன்னுடைய வாழ்நாளை கழித்து இருக்கின்றார். காரணம், காந்தியர்கள் மேல் இருந்த பற்றும் காங்கிரஸ் மேல் இருந்த பற்றும் இவரை அரசியலில் பங்கு கொள்ள செய்தது. காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்து கொண்டார். அப்படி இணைந்து கொண்டு கட்சிக்காகவும் இவர் வந்து பங்காற்றியிருக்கின்றார். சொன்ன இல்லையா, காந்தியடிகளின் கொள்கைகளும் கோஷங்களும் இவரை மிகுந்த ஆர்வத்தை தூண்டி அதன் உள்ளே இவரை இழுத்து சென்றது. அப்படி காங்கிரசுக்காக பல தொண்டு ஆற்றியவர், அரசியலில் ஈடுபட்டு பல தொண்டு ஆற்றியவர். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்காக போட்டியிடுகின்ற பொழுது, அதாவது 1953-54 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுகின்றார்கள். அப்பொழுது காமராஜர் அவர்களிடம் அந்த போட்டியில் தேர்தலில் நிற்கின்றார், வெற்றி பெறுகின்றார். அப்படி வெற்றி பெற்றவர்கள் ஒரு கட்சியிலிருந்து பல பேர் வெற்றி பெறுகின்ற பொழுது அவர்களிலிருந்து ஒருவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பது விதி. அப்பொழுது காமராஜரும் இந்த முதலமைச்சர் பதவிக்கு பெயர் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் சுப்பிரமணிய சிவா அவர்களும் அங்கே அந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நிற்பதற்காக பெயரை தருகின்றார். சி சுப்பிரமணிய சிவா அவர்களை பக்தவச்சலம் அவர்களை முன்மொழிகிறார். இவரை வந்து நாம முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் என்றால் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரும் வியப்பு பாருங்கள், யாரோ ஒருவரை அவர்கள் வந்து முன்மொழிகின்றார்கள், ஆனால் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராசர். அந்த அளவிற்கு அனைவருடைய மனதிலும் அவர் நின்றார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பக்தவச்சலமும் சரி சுப்பிரமணிய சிவாவும் சரி அவரிடம் சென்று வருத்தம் தெரிவித்தனர். நாங்கள் தவறு நடந்து கொண்டது தவறுதான் என அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். இவ்வாறு தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலே முத்தாய்ப்பாக இருந்து தமிழ்நாட்டின் இன்றும் அனைவராலும் மறக்க முடியாத ஏழை பங்காளராக மக்களோடு மக்களாக இருந்த காமராஜர் ஐயா அவருடைய பிறந்த நாளிலே அவரை பற்றி இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தது மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது.
ஆமா, இன்னைக்கு இந்திய விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றுல உலக வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் பிடித்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம ஆங்கிலேயர்கள்ட்ட பல வருடங்கள் அடிமையா இருந்து கத்தையின்றி ரத்தமின்றி நம்ம இந்த சுதந்திரத்தை பெற்றெடுத்தோம். அப்படிப்பட்ட இந்த இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்துல பெருந்தலைவருடைய காமராஜர் பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்குமா இருந்தது?
விடுதலை போரில் பெருந்தலைவர் காமராஜருடைய பங்கு அப்படின்னு பார்த்தா அவர் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சப்ப அந்த மேல நம்ம மத்திய அரசுல, அதாவது ஒன்றிய அரசுல, நம்ம அம்மையார் இருப்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் வந்து அங்கே பிரதமராக இருக்கின்றார். அவருடன் இவருக்கு நெருக்கமான தொடர்பு, காமராஜரை அவருக்கு மிகவும் பிடித்தது. அப்படி காமராஜருடன் காங்கிரஸில் அவர் இணைந்து கொண்டு அந்த கட்சியில் இணைந்து கொண்டு காங்கிரசுக்காக அதிக அளவு தன்னுடைய பங்கை ஆற்றினார். அப்படி இந்திய விடுதலை போராட்டத்துக்காக இணைந்து கொண்டு விடுதலை என்பதுதான் எனது மூச்சு என்ற ஒற்றை வாசகத்தை அவர் கையில் எடுத்துக் கொண்டார். அவருடைய இல்லத்திலே அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து அவருக்கு பெண் பார்ப்பதாக கூறியிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், இந்த சிறையிலிருந்து வந்து விடுகின்றேன், அடுத்த முறை பார்ப்போம் என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு முறையும் அடிக்கடி இவர் வந்து சிறைச்சாலைக்கு செல்வது வழக்கமாக இருந்தது. பெரும்பகுதிகளை சிறைச்சாலைகளையே கழித்தார். எனவே இந்த தனக்கென ஒரு குடும்பம் வைத்துக் கொண்டால் அவர்களுக்காகவே நாம் செலவு செய்ய வேண்டும், நாட்டுக்காக செலவு செய்ய முடியாது என்பதை மனதில் அவர் வைத்துக் கொண்டு அவர் திருமணமே இதுவரை செய்து கொள்ளவில்லை. நாட்டுக்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் அவர் வந்து அவர் பதவியை நினைக்கவில்லை. பெரும்பாலும் என்ன நினைத்தார் என்றால் இந்திய விடுதலை போருக்காக அதிகம் இவர் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதுதான் முதல் முதலாக அவர் சிறுவயதாக இருந்த பொழுது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கோஷங்களும் முழக்கங்களும் இவரை ஈர்த்தது. அந்த கூட்டங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இவரை ஈர்த்தது. அதன் காரணமாக அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அரசியலுக்காகவும் அரசியலோடு சேர்ந்து விடுதலை போருக்காகவும் விடுதலை போராட்டத்திற்காகவும் இவர் அதிகம் உழைத்தார். நம்ம இந்திய வரலாற்றில் விடுதலைக்காக உழைத்தவர் வித்திட்டவர்களில் காமராஜருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர்கள்ல காமராஜர் அப்படிங்கிற ஒரு பெயரு சிறப்புக்குரியது. அவர் இன்னைக்கு ஆட்சியில அவர் இறந்துட்டாலும் கூட அவருடைய திட்டங்களை இன்னைக்கு நம்ம இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ்நாட்டுல காமராஜர் முதல்வர் ஆனதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய முன்னேற்றங்கள், குறிப்பா தமிழகம் எந்த ஒரு முன்னேற்ற பாதையில சென்றது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆன பிறகு இவர் பல திட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டார். குறிப்பாக சொல்ல போனா கல்விக்காக வந்து அதிக திட்டங்களை வகுத்தார். படிக்காத மேதை என்று சொல்வார்கள் இல்லவா, இந்த இந்த தமிழ்நாட்டுடைய வரைபடமாகட்டும் இந்திய வரைபடமாகட்டும் அவருக்கு எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் மிக அழகாக நேர்த்தியாக தன் மனதிலே இருத்தி கொண்டவர். தன்னுடைய அந்த முதலமைச்சர் காலகட்டத்திலே கல்விக்கு ஆற்றிய பணி அதிகம் என்று சொல்லலாம். ஏழை மக்கள்கள் கல்வி கற்க வேண்டும், ஏழை குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்கொண்ட திட்டமாகட்டும், ஏழை குழந்தைகள் உணவு மதியார சாப்பிட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டமாகட்டும், குழந்தைகள் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சீருடை திட்டமாகட்டும், இப்படி கல்விக்காக பல திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். மேலும் இலவச கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை கொண்டு வந்தார். இது அதனாலதான் இந்த அவரை நாம் எல்லாரும் கர்ம வீரர் காமராஜர், கல்வி கண் பிறந்த காமராஜர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் செல்வ படைத்தவர்கள் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலை இருந்ததை மாற்றி ஏழை குழந்தைகளும் கல்வி கற்க முடியும் என்பதற்காக இலவச கல்வியை கொண்டு வந்தார். அதனால் இன்று பல குழந்தைகள் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதிகப்படியான கல்வியை வந்து கற்று உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார். அதாவது மருத்துவத்துறைக்கு இவர்கள் வந்து பல மருத்துவ கல்லூரிகளுக்கு, அதாவது மெடிக்கல் காலேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி அந்த மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரியை அவர் வந்து முதன்முதலாக தஞ்சாவூரிலே அவர் வந்து தோற்றுவித்தார். அவருடைய காலகட்டத்தில் அதன்பிற இப்படி மருத்துவ கல்வி மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் மருத்துவ மாணவர்களுக்காகவும் பல திட்டங்களை கொண்டு வந்தார். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய திட்டம், அதாவது மழை இப்ப எல்லாம் மழை குறைவாக இருக்கிறது, அப்பொழுது மழை அதிகமாக இருந்த காலங்களிலே இந்த மழை நீர் முழுவதுமாக கடலில் சென்று வீணாகாமல் இருப்பதற்காக பல அணைகளை கட்டுவதற்கும் பல ஏரி குளங்களை, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார். யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது என்றால் கர்மவீரர் காமராஜர் அவருடைய காலத்திலே கட்டப்பட்டது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நமது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியும் கூட அவர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுவே அந்த புதுக்கோட்டையிலேயே மிகப்பெரிய ஏரி அந்த ஏரி. அப்படி இப்படி பல ஏரிகளை அவருடைய காலகட்டத்திலே கொண்டு வந்தார். அப்ப நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டம், இப்படி பல திட்டங்களை அவருடைய காலகட்டத்திலே கொண்டு வந்து மக்களுடைய மனதிலே நீங்கா இடம் பிடித்த இவர் நமது கர்மவீரர் காமராஜர் ஆவார்.
ஆமா, இன்னைக்கு நம்ம காமராஜர் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடியது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினது. அந்த வகையில காமராஜருடைய மதிய உணவு திட்டம் எப்படி உருவானது, அதனுடைய வரைமுறைகள், அந்த திட்டத்திற்காக அவர் செயல்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா, நான் நம்ம ஒரு இதுலயும் நம்ம சொல்லிட்டே வர்றோம். ஏன்னா அவர் கல்விக்காக அதிக திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமா ஒன்று இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது. ரொம்ப அருமையான கேள்வி அந்த நேரத்துல வச்சதுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு ஆசிரியரா இந்த கேள்விக்கான பதிலை அளிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சியும் சொல்றேன். மதிய உணவு திட்டம் அப்படின்னு இன்றைக்கு சத்துணவு திட்டம் என்ற பெயரில் அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊரிற்கு ஒரு கூட்டத்திற்காக கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்திற்கு செல்கின்றார். அப்படி அந்த மகிழ்ந்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு மாணவன் அழுது கொண்டிருக்கிறான் சாலை ஓரத்தில். அவர் தூரத்தில் இருந்து பார்த்து விடுகின்றார். அந்த சிறுவன் அருகிலே அந்த மகிழ்ந்தை நிறுத்த சொல்லி அந்த மாணவரை அழைக்கின்றார். அருகில் வரச்சும் அந்த மாணவர் அருகில் வருகின்றார். வருகின்ற பொழுது அவர் அந்த மாணவனிடம் கேட்கின்றார், தம்பி ஏன் இங்க நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் என்று. அதற்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் அவருக்கு உள்ளுக்கு வியப்பை தந்தது, வேதனையையும் தந்தது. என்ன அப்படி அந்த சிறுவன் கூறினான் என்றால், நான் பள்ளிக்கு சென்றேன், பள்ளியிலிருந்து மதிய உணவு சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு சென்றேன், ஆனால் வீட்டில் உணவு இல்லை, நான் திருப்பி பள்ளிக்கு செல்கின்றேன், ஆனால் எனக்கு பசியின் காரணமாக பள்ளிக்கு செல்வதா எனக்கு தெரியவில்லை, அதனால தான் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வருத்தம் வேண்டாம் தம்பி, இதோ வந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்கோர்ட்டுகளை ரொட்டிகளை எல்லாம் உனக்கு தருகின்றேன், இதை இன்று உண்டுவிட்டு நீ பள்ளிக்கு செல், இனிமேல் உன்னுடைய இந்த மதிய உணவிற்கான பசி இனிமேல் தீர்ந்து விடும் என்று கூறிவிட்டு அவருடைய மகிழ்ந்திலே உள்ளே இருந்த அந்த பிஸ்கட் பாக்கெட்டுகள் என்று அனைத்தையும் எடுத்து அந்த மாணவருக்கு கொடுத்து உதவியிலே தட்டி கொடுத்து இதை சாப்பிட்டு விட்டு செல் குழந்தா என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார். ஆனால் அங்கே சென்று அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார். என்ன முடிவுக்கு வருகின்றார், இந்த ஏழை குழந்தை பள்ளிக்கு சென்ற குழந்தை வீட்டிற்கு உணவு இருக்கும் என்று நினைத்து செல்கின்றது, ஆனால் அங்கு ஏழ்மையின் காரணமாக அங்கு உணவு இல்லை, அந்த குழந்தை திரும்ப பள்ளிக்கு செல்கின்றது, ஆனால் அந்த பள்ளிக்கு செல்லுமா அல்லது இடையிலேயே நின்று விடுமா என்ற முடிவிற்கு வருகிறார். எனவே ஒரு திட்டம் உடனடியாக கலந்து ஆலோசித்து ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார். அதுதான் மகத்தான திட்டமான மதிய உணவு திட்டம். உண்மையிலேயே இன்று அனைத்து குழந்தைகளும் ஒரு பள்ளியிலே மதிய உணவு உண்கின்றார்கள், சத்துணவாக என்று உண்ணுகின்றார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் இட்டவர் அன்று கையப்பட்ட முதலமைச்சராக இருந்த காமராஜர். அனைத்து பள்ளிகளிலும் இலவசமாக மதிய உணவு திட்டத்தை வழங்குங்கள் என்ற திட்டத்திற்கு அவர் ஒப்பமிட்டு கொடுத்தார். அப்படி ஒப்பமிட்டு கொடுக்கப்பட்டதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்று சத்துணவு திட்டமாக இன்று மாறி இருக்கிறது. எனவே அனைத்து குழந்தைகளும் வயிறார பசியாற்றி பசியையும் மாற்றிக்கொண்டு கல்வியையும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றார். அதற்கு அடித்தளமிட்டவர் நமது காமராஜர் என்பதை குறிப்பிட்டேன்.
ஆமா, இன்னைக்கு நம்ம கல்வி கண் சிறந்த காமராஜர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியில காமராஜரை சிறப்பா நம்ம அழைக்கிறோம். அந்த வகையில இன்றைய தமிழக பள்ளிகள் மற்றும் பள்ளிகளுடைய மேம்பாட்டுல கர்ம வீரர் காமராஜர் காலத்துல அவருடைய கல்வி பணி, தமிழக பள்ளிகள் கல்விகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு பேசக்கூடிய அளவுல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய கல்வி பணி எந்த அளவுக்குமா சிறப்பா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
ஆமா, இவரே நம்ம எப்படி பார்த்தாலுமே சரி, இவர் அதிகப்படியவா கல்விக்கு தான் இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்று 1 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது 1 கால தூரத்திற்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது என்றால் மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை அன்றே காமராஜர் அவருடைய காலத்திலே நிறைய பள்ளிகளை திறந்தார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இலவச கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக, இலவச கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல கல்வி நிலையங்களையும் கல்லூரிகளையும் இவர் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த ஒரு பள்ளிகளிலே இன்று நமது மாவட்டத்தை நான் இன்று புதுக்கோட்டையிலிருந்து பேசுகின்றேன் என்பதற்காக சொல்கின்றேன். நமது மாவட்டத்திலும் ஒரு பள்ளி இருக்கின்றது, காமராஜர் ஆரம்ப கல்வி நிலையம் அப்படின்னு ஒரு பள்ளி இருக்கின்றது. இப்படி பல மாவட்டங்களில் அவருடைய பெயரிலேயே அந்த பள்ளி துவங்கப்பட்டு அனைத்து அந்த ஏழை மாணவர்கள் எல்லாம் அந்த கல்வி நிலையத்திலே சென்று கல்வியை கற்ற நிலை இருந்தது. அந்த கல்வி கொடுத்த நிலைதான் இன்று அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் அனைத்து நிலை மாணவர்களும் கல்வி பெற்று உயர்ந்த நிலையில் பங்கு வகிக்கின்றார்கள், பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள் என்றார் கர்ம வீரர் காமராஜர். அதுதான் படிக்காத மேரே கர்ம வீரர் காமராஜர் என்ற அவர் வகுத்த அந்த திட்டம் தான் இன்று அனைவரும் கல்வி கற்க வழிவகை செய்திருக்கின்றது என்பதை கூறிக்கொள்கின்றேன்.
ஆமா, இந்த சமுதாயத்தினுடைய பணிகளுடைய பொறுத்தளவுல தமிழகத்துல சமுதாய மக்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு காமராஜருடைய சேவைகள் அவருடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்குமா ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருந்தது.
இது பட்டி தொட்டி எல்லாம் காமராஜருடைய பெயரை தெரிந்திருக்கிறது என்றால் அவர் சமுதாயத்திற்காக ஆற்றிய பணிகளும் கூட, தொழில் தொடங்குவதற்கான புரட்சியை ஏற்படுத்தியவர், நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கான புரட்சியை ஏற்படுத்தியவர், கல்வி கற்பதற்கான புரட்சியை ஏற்படுத்தியவர், மருத்துவத்துறையிலே புரட்சியை ஏற்படுத்தியவர், இப்படி பல பணிகளை நாம் சொல்லலாம். இதற்கு முன்பாக தாங்கள் கேட்டீர்கள் அல்லவா, ஒரு வினா கேட்டீர்கள் அல்லவா, அந்த வினாவிற்காகவே நான் என்று சொல்லியிருந்தேன். அதனோடு இது சமுதாய பணியாகவும் சேர்ந்து இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு மருத்துவ மாணவர் வருகின்றார், அந்த மருத்துவம் படிக்க விரும்புகின்றார், ஆனால் அந்த மருத்துவம் படிப்பதற்கான போதிய இடம் இங்கே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய கவனத்திற்கு செல்கின்றது, இப்பொழுது சொல்லுவோம் இல்லையா கட் ஆஃப் என்று சொல்கின்றோம் இல்லையா, அந்த மதிப்பெண்ணும் அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் நன்று சேர்க்கப்பட்டன. அப்படி சேர்க்கப்படுகின்ற பொழுது இவருடைய ஒரு மாணவருக்கு கிடைக்கவில்லை, ஆனால் படிக்க விரும்புகின்றார். அப்பொழுது காமராஜருடைய கவனத்திற்கு செல்கின்றது. அவர் சொல்லுகின்றார் உடனே, இது என்ன பிரமாதம், 20 சீட்டு என்பதை 25 சீட்டாக மாற்று என்று அவர் கூறினார். அதுவே ஒரு சிறந்த ஒரு விதா கல்விக்கான முன்னேற்றத்தில் ஒன்றாக அமைகிறது, சமுதாய பணிக்கான ஒன்றாகவும் அமைகின்றது. மேலும் ஒரு ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த சமுதாய பணிகள் அப்படின்னு வரும் பொழுது இந்த நீர்நிலைகள், தெருவினுடைய அமைப்புகள், கட்டடங்கள், அவர்கள் கட்டட பொறியாளர்கள் அந்த கட்டடங்கள், அரசுக்காக கட்டப்படக்கூடிய கட்டடங்கள், இவற்றை எல்லாம் சீர்திருத்தி பார்ப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அப்ப இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த குழு அவரிடம் ஒரு கோப்பை கொண்டு நீட்டுகின்றது. அந்த கோப்பிலே என்ன இருக்கிறது என்றால், நாங்கள் வந்து இந்த கட்டடங்களை எல்லாம் கட்டுவதற்காக நாங்கள் சுற்றி பார்க்க வேண்டும், அதற்கு நாங்கள் இப்பொழுது நாங்க இலங்கை செல்ல வேண்டும், அமெரிக்கா செல்ல வேண்டும், ஜெர்மன் செல்ல வேண்டும், ஜப்பான் செல்ல வேண்டும், சிங்கப்பூர் செல்ல வேண்டும், மலேசியா செல்ல வேண்டும், தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு திரும்ப வர வேண்டும் என்று அவர்கள் அந்த கோப்பிலே எழுதியிருக்கிறார். அவர் படித்து பார்க்கின்றார். அப்படி படித்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு புரிந்து விட்டது, இவர்கள் இந்த திட்டத்தை வைத்துக் கொண்டு ஊர் சுட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். அப்ப கட்டட கலையை பற்றியும் அந்த வீதியுடைய அமைப்பை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக அந்த கோப்பிலே அவர் எழுதிய ஒரு வாசகம் யுகோ இது புதுக்கோட்டை அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அந்த கோப்பிலே எவ்வளவு ஒரு துல்லியமான அறிவு நுட்ப உடையவராக இருந்திருக்கின்றார். ஏனென்றால் இது எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், புதுக்கோட்டையினுடைய வீதி அமைப்பை போன்று தமிழ்நாட்டிலே எங்கேயும் ஒரு வீதி அமைப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீதியை மன்னர்கள் காலத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள், அதை அவர் கவனித்திருக்கின்றார். அப்ப புதுக்கோட்டையினுடைய வீதி அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சென்று பார்த்தீர்கள். ஆனால் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை எல்லாம் நீங்கள் அழகாக நீங்கள் அமைக்க முடியும். நீங்கள் எதற்காக இந்த நாடுகளை எல்லாம் சுற்ற வேண்டும், பிறகு சென்னை வர வேண்டும் என்று அழகாக கூறி இருக்கின்றார். இதை விட ஒரு எடுத்துக்காட்டுகள் என்னவாக இருக்க முடியும்?
அம்மா, இன்னைக்கு நம்ம காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமா கொண்டாடிட்டு வரோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைய தலைமுறையினர், இளம் பெண்கள், குறிப்பா பொதுமக்களுக்கு காமராஜருடைய பணிகள், அவருடைய சேவைகள் குறித்து இன்றைய கல்வி வளர்ச்சி தினம் குறித்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கம்மா.
நல்லப்பா, கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கறதுனால எதுக்காக இப்ப இவ்வளவே சொன்ன நம்ம குறித்து சொல்ல போனாதான் கல்வி வளர்ச்சி நாள். மனிதன் கல்வி கற்று விட்டாலே அவனுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவன் வாழ்விலே உயர முடியும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர் காமராஜர். தான் படிக்கவில்லை, குறைந்த அளவே தான் படித்திருக்கின்றோம். ஆனாலும் தன்னிடம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அப்போ ஒரு தனி மனிதர் கல்வி கற்று விட்டால் இந்த அந்த குடும்பம் கல்வி கற்ற நிலைக்கு மாறும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கல்வி கற்று விட்டால் அந்த சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரும். ஒரு சமூகம் உயர்ந்த நிலையாக கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தால் அந்த ஊர் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். அந்த ஊர் உயர்ந்த நிலைக்கு வந்தால் அந்த நாடு உயர்ந்த நிலைக்கு வரும். ஒரு நாடு கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தால் இந்த உலகமே உயர்ந்த நிலைக்கு வரும் என்ற உயர்வான சிந்தனை உடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சிறப்பாக கல்விக்காகவும் கல்வியிலே அடுத்து இருக்கக்கூடிய உணவு திட்டமாகட்டும், சீருடை திட்டமாகட்டும், இலவச கல்வியாகட்டும், அத்தனையும் கொண்டு வந்தார். நாட்டிற்காக பல தொழில்களை தொடங்க வழிவகை செய்தவர். அப்போ இன்னும் சொல்ல போனா சுயநலம் அற்றவரவர், அதாவது பொது நலம் மிக்கவர் அவர். அதனால்தான் இன்று நாம் காமராஜரை நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள், வந்தும் இருக்கிறார்கள், இனியும் வருவார்கள். ஆனால் கர்ம வீரர் காமராஜரை போன்று ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவராக யாராலும் இருக்க முடியுமா என்றால் இருக்க வாய்ப்பே இல்லை. தனக்காக எதையும் தேர்த்திக் கொள்ளாதவர். ஒரு அரசியல் கூட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது தன் இல்லத்திற்கு செல்லாதவர். ஒரு ஏனென்றால் அந்த அரசியலிலிருந்து ஒரு பைசா கூட தன்னுடைய வீட்டிற்கு சென்று சேரக்கூடாது என்பது சிறந்த கருத்தையும் சிறந்த கொள்கையுடையவராக இருந்தார். மேலும் ஒரு சிறிய கருத்தை நான் கூறுகின்றேன். அவர் மாணவ பருவத்தில் இருக்கின்ற பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய அவர் சமுதாயம் சார்ந்த அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பள்ளியிலே சரஸ்வதி பூஜை என்ற அந்த விழாவை வருடந்தோறும் அவர்கள் சிறப்பாக நடத்துவார்கள். அப்படி நடத்தி அந்த பிரசாதம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களை அந்த மாணவர்களுக்கு வழங்குவது வழக்கம். சுண்டல், பொங்கல், இது போன்றவற்றை அப்படி வழங்குகின்ற பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் இந்த பிரசாதம் கிடைத்துவிடும். தர்மராஜருக்கு அந்த பிரசாதம் கிடைப்பது இல்லை. அப்படி அவர் வீட்டுக்கு செல்கின்றார், பிரசாதம் எதுவும் வாங்காமலே செல்கின்றார். அங்கே அவருடைய தாயார் கேட்கின்றார், ராசா என்னப்பா எல்லா மாணவர்களும் பிரசாதம் வாங்கி வந்திருக்காங்களே, உனக்கு எதுவும் கிடைக்கலையா கொடுக்கலையா அப்படின்னு சொன்னாங்க. இது என்னுடைய தவறு அல்ல, ஒவ்வொரு மாணவருக்கும் 5 பைசா என்ற அளவிலே அவர்கள் வசூல் செய்திருக்கின்றார்கள். அப்படி வசூல் செய்கின்ற பொழுது அவரவருக்கு உரிய பங்கை அவர்கள் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய தவறு, எனவே எனக்கு அவர்கள் தரவில்லை, இது என்னுடைய தவறு அல்ல என்று அவர் கூறுகிறார். அவருடைய சிந்தனையை பாருங்கள். முந்தி அடித்து கொண்டு நாம் அந்த பிரசாதத்தை வாங்க வேண்டாம் என்பது அவருடைய கருத்து. தனக்கு கிடைத்தால் பெற்றுக் கொள்வோம், கிடைக்கவில்லை என்றால் சென்று விடுவது என்பது உயர்ந்த நோக்க உள்ளவராக இருந்தார். ஒரு சிறந்த தலைவர், படிக்காத நேரை, அரசியலின் சேர்ந்து காங்கிரசுக்காக ஈடுபட்டவர். அவர் அடுத்த முறை முதலமைச்சருக்காக நின்ற பொழுது, அதாவது அந்த தேர்தலில் நின்ற பொழுது தோற்கடிக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். தோல்வி உறவில்லை, தோற்கடிக்கப்பட்டார். அந்த செய்தியை வானொலியை வைத்து அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் வெற்றி பெறவில்லை என்ற செய்தியை, இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வென்றிருக்கின்றார் என்ற செய்தி வருகின்றது. அவர் சொல்லுகின்றார், அரசியல் எல்லாம் இது போல வரும், இதெல்லாம் நடக்கும் என்று அதை அவர் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட மன பக்குவம் உடையவர். அதனால்தான் அவருடைய மனதை போன்று இந்த நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என அவர் நினைக்கிறார். அதனால் இன்று அவர் நாம் கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் இறக்கும் தருவாயில் அவரிடம் இருந்தது இரண்டு ஜோடி தேசிய தொண்டுகள் மட்டுமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர், ஒரே ஒரு டிரங்க் பற்றி என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு பெட்டியில் மட்டும்தான் அவருடைய சுத்தாக இருந்தது. அதில் 55 ரூபாய் மட்டும்தான் இருந்ததாக சொன்னார்கள், நான் படித்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்று நம்மிடம் மீண்டு வருவாரா அல்லது மீண்டு வர மாட்டாரா என்ற ஏக்கம் அனைவரும் அனைவரிடமும் இருக்கின்றது என கூறி, இந்த நேரத்தில் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு தந்ததை மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன், நன்றியை தெரிவிக்கிறேன்.
ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாளான இன்று தமிழகம் முழுவதும் கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படக்கூடிய இன்று காமராஜருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, சுதந்திர போராட்டத்தில் காமராஜருடைய பங்கு, தமிழக முன்னேற்றத்தில் அவருடைய பங்கு என இன்றைய கல்வி வளர்ச்சி தினத்தில் காமராஜர் ஆற்றிய பணிகளையும் தொண்டுகளையும் பற்றி மிகச் சிறப்பாகவும் மிக தெளிவாகவும் இன்றைய கல்வி வளர்ச்சி தினத்தில் எடுத்துரைத்த உங்களுக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் கல்வி வளர்ச்சி தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்மா. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கர்மவீரர் காமராஜரின் பணிகளும் தொண்டுகளும் பற்றி புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மா மல்லிகா அவர்கள் வழங்கிய கர்மவீரர் காமராஜரின் பணிகளும் தொண்டுகளும் குறித்து அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். இது போன்ற தகவல்களை வழங்கியதற்கு திருமதி மல்லிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.